ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 3. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3வது சூத்திரம், முதல் அதிகரணம். அதிகரணம்னா ஒரு கொள்கையை சொல்வதற்கு உரிய நிலை, களம், ஆதாரம். இந்த அதிகரணம், இதை நம்ம 7 அதிகரணமாக பகுத்து இதனுடைய உண்மைகளை மிக தெளிவாகவும் விரிவாகவும் இதை பார்க்க இருக்கிறோம். இதுல முதல் அதிகரணம், இதுக்கு சூன்யான்மவாத மறுப்பு அதிகரணம்னு பேர். இந்த அதிகரணத்துக்கு ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. சூன்ய ஆன்மவாத மறுப்பு அதிகரணம். இந்த அதிகரணம் என்ன செய்யுதுன்னா, சூன்ய ஆன்மவாதிகளை மறுக்கிறது. அவங்க யார் அப்படின்னு கேட்டா, பௌத்தர்களில் ஒரு சாரார். உயிர்னு ஒண்ணு கிடையாது, சூன்யம் தான், இருக்கிறதே ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மாத்மிகர், மாத்தியமிகர்கள், மாத்திமிகர் அப்படின்னு பேர் அவங்களுக்கு, மாத்திமிகர். பௌத்தர்கள்லயே பல சாரா இருக்காங்க, நமக்கு தெரியாது, எல்லாரையும் ஒன்னா நம்ம நினைப்போம். அதுல மாத்திமிகர் என்பவர்கள் இந்த சூன்ய ஆன்மவாதத்தை சொல்லுகின்றவர்கள். அவர்களுடைய கருத்து பொருந்தாமல் இருக்கிறது. மெய்கண்டார் என்ன சொல்றாருன்னா, யாரையும் குற்றவாளியா நிறுத்த மாட்டார், உன்னுடைய கருத்து உண்மைக்கு பொருந்தாமல் இருக்கிறது என்பதை அவனுக்கு எடுத்து காட்டுவார். அதோடு கூட மிகுந்த சொல் சிக்கனத்தோடு அவன் என்ன சொல்றானோ அதன் மூலமாகவே அவனை, அவனுடைய பொருந்தாமையை அவனுக்கு எடுத்து காட்டுவது என்பது அவரிடம் இருக்கின்ற மிக உன்னதமான ஒரு ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம். முதல் அதிகாரம் பார்க்கலாம். ஈண்டு இலது என்றலின் ஆன்மா உள்ளது. இதான் இப்ப நம்ம பார்க்கணும். ஆன்மா இல்லைன்னு சொல்லிட்டாம, ஆன்மா இல்லை, நீ இல்லைன்னு சொல்றதுனாலயே ஆன்மா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னா இது என்ன சும்மா சாதாரணமா மறுக்கிறதா, இருக்கிறத இல்லைன்னு சொல்றது ஒரு மறுப்பா அப்படின்னு பாக்கணுமா இல்லையா? இப்ப முயலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொல்றேன், அதெல்லாம் இருக்கியா அப்படின்னு சொல்றோம். அப்ப இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து உண்மையா இல்ல, மறுப்பு மட்டும்தான். அது மாதிரி மறுப்பாது, நான் சொல்றேன் மாத்திமிகர் என்ன சொல்றான், ஆன்மா இல்லைன்னு சொல்றான், நம்ம என்ன சொல்றோம், ஆன்மா உண்டு சொல்றோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்மா இல்லை என்று துரிந்து கூறுகிறாய் அல்லவா, உறுதியாக கூறுகிறாய் அல்லவா, அப்படி துணிந்து கூறுகின்ற அறிவுதான் ஆன்மா. அதுக்கே பதில், ஆன்மா இல்லை இல்லை என்று ஆராய்ந்து ஆராய்ந்து நீ சொல்கிறாய், அப்படி ஆராய்ந்து சொல்லக்கூடிய அறிவு உன்னிடம் இருக்கிறது, அந்த அறிவு தான் ஆன்மா. ஆன்மாவுடைய இலக்கணம் என்ன, நம்ம அதிலே சொல்லியிருக்கோம், காலையிலே சொல்லியிருக்கேன். ஆன்மாவுடைய இலக்கணம் அறிதல், ஐயா சொன்ன மாதிரி உணர்தல், அறிந்து உணர்தல். அப்போ இந்த பாருங்க, உடம்புல உடம்பு ஆன்மா இல்ல, அந்த ஆராய்ச்சி அப்படி பண்றான், உடம்பு ஆன்மா அல்ல, கை ஆன்மா அல்ல, கால் ஆன்மா அல்ல, கண் ஆன்மா அல்ல, காது ஆன்மா அல்ல, ஒன்னொன்னா சொல்றான் ஒதுக்குறான், இந்த மூக்கு ஆன்மா அல்ல, இந்த உடம்பு மெய் ஆன்மா அல்ல, வாய் ஆன்மா அல்ல அப்படின்னு, இது ஆன்மா அல்ல ஆன்மா அல்ல ஆன்மா அல்லன்னு சொல்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, கழிச்சு கட்டுறது ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது அறிவுதானே, அறிவுதானே அப்படி ஆராய முடியும். ஆகவே இந்த இந்த முடிவுக்கு வருகின்றாய் அல்லவா, இப்படி துணிந்து ஒரு முடிவுக்கு வருகிறாய் அல்லவா, அது எதால் முடிகிறது, உன்னுடைய அறிவினால் தானே முடிகிறது, அப்படி ஆராய்வதனாலே முடிகிறது. ஆராய்வது அறிவினுடைய தன்மை, ஆராய்ந்து அறிவது அறிவுடைய தன்மை. ஆகவே அப்படி துணிந்து கூறுகின்ற அறிவு உள்ளம் இருப்பதனால் அந்த அறிவுதான் ஆன்மா என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே நீ இல்லை என்று சொல்வதனாலே ஆன்மா, அப்படி அறிந்து கூறுகின்ற அறிவு ஒன்று இருக்கிறது என்று அது ஆன்மா என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே இல்லது என்று சொல்வதனாலேயே ஆன்மா உள்ளது என்று முதலிலே முதல் சூன்ய ஆன்மாவாதிகளை மறுத்து சொல்லுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதா, இல்ல இன்னும் தெளிவா சொல்லணுமா? இப்போ அது ஆராய்ச்சி பண்றார், என்ன ஒரு ஆராய்ச்சி பண்றான், அவன் ஏன் எப்படி சூன்யம் இல்லை சூன்யம்னு சொல்றான், இந்த கை ஆன்மா இல்ல, இந்த கால் ஆன்மா இல்ல, கண்ணு ஆன்மா இல்ல, மூக்கு ஆன்மா இல்ல, வாய் ஆன்மா இல்ல, காது ஆன்மா இல்ல அப்படின்னு ஒண்ணு ஒன்னா கழிச்சு கட்டி சொல்லுதா இல்லையா ஒண்ணு, அது எது சொல்லுது, ஆராய்ச்சி பண்றது சொல்லுது, ஆராய்ச்சி எது பண்ணும், அறிவு பண்ணும். அப்ப அந்த அறிவு, ஆராய்ச்சி பண்ற அறிவு இருக்கா இல்லையா, அதைத்தான் நாங்கள் ஆன்மா என்று சொல்லுகிறோம். எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு கழிச்சு கட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கா இருந்தாதானே சொல்ல முடியும். அப்ப அப்படி அறிவு ஆராய்ந்து சொல்லுகின்ற அறிவு தான் ஆன்மா. ஆகவே நீ இலது என்று சொல்லுவதனால் இலது என்று ஆராய்ந்து சொல்லக்கூடிய அறிவு ஒன்றும் இருக்கிறது அல்லவா, அந்த அறிவுதான் ஆன்மா என்று சூன்ய ஆன்மாவாதிகளை அவர் மறுக்கிறார். இப்படி சொல்லிட்டு இதை இன்னும் தெளிவாக சொல்லுவதற்கு, அதாவது இல்ல ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்க, இல்லாததாகிய உயிர் உள்ள நீ சொல்ற மாதிரி இல்லாதது சூன்யம்னு சொன்னா, அந்த சூன்யமாகிய அறிவினாலே இவ்வளவு ஆராய்ச்சியும் இவ்வளவு துணிவாக சொல்லுதலும் முடியுமா? அறிவு இல்லாட்டி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இவ்வளவு துணிவாகவும் இவ்வளவு தெளிவாகவும் ஆராய்கின்ற அறிவு ஒன்றும் இருக்கிறது இல்லையா, அந்த அறிவைத்தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், ஆன்மா என்று சொல்லுகிறோம். ஆராய்ச்சியும் துணிவுரைத்தலும் இல்லை இல்லை என்று சொல்லும் பொழுது ஆராய்ச்சி இருக்கு, ஆராய்ந்து முடிஞ்ச பிறகு என்ன வருகிறது, துணிச்சல், உறுதியான ஒரு முடிவு, தீர்மானமான முடிவு. இந்த ஆராய்ச்சியும் துணிவாக சொல்லுதலும் அறிவுக்கே உரிய இலக்கணம், அந்த அறிவுதான் ஆன்மா உன்னிடம் இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் ஆராய்ச்சியால் சூனியம் என்று சொல்லுகின்ற அந்த அறிவையும் சூனியம்னு சொன்னீன்னா, அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆராய்ந்தானே சொல்லுது, அது சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, என்னுடைய தாய் மலடி என்று சொல்வதை ஒக்கும். சொல்ற எங்க அம்மா மலடின்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா, அது உண்மையா, அவன் சொல்றதே அது பொய் என்று ஆகிறது, அது பொருந்தா கூற்று என்று ஆகிறது இல்லையா. அதுபோல இப்படி ஆராய்கின்ற அறிவும் இல்லை என்று நீ சொல்லிவிட்டால் உன்னுடைய தாய் மலடி என்று நீ சொல்வதை ஒக்கும். முனிவர் மாவாடியத்துல அப்படியே சுரங்கம், அதுல நீங்க போனீங்கன்னா அறிவு அறிவு சுரங்கம் அள்ளி அள்ளிட்டு வரலாம், அறிவை எங்கேயாவது ஒண்ணு ஒண்ணுதான் தேட முடியும். ஆனா மாவாடியதுக்குள்ள அறிவே மாவாடியமா போயிட்டு. ஆகவே ஆராய்ந்தும் துணிந்தும் சொல்லுகின்ற அறிவு இது இல்லை இல்லை என்று சொல்லுகின்ற ஆராய்ந்தும் ஆராய்ந்தும் துணிவாகவும் சொல்லக்கூடிய அறிவு ஒன்றும் இருக்கிறது, அந்த அறிவு தான் ஆன்மா. இதையும் கூட அப்படி சொல்லுகின்ற அந்த அறிவும் ஆராய்ச்சியும் இருக்கிற அந்த அறிவே நீ இல்லை என்று சொல்லிவிட்டால் உன்ன இல்ல சூனியம் அப்படின்னு சொல்லிட்டா அது என்னுடைய தாய் மலடி என்பதை ஒக்குமாக முனியும் பொருந்தாதாக அமையும். ஆகவே நீ ஆன்மா இல்லை என்று ஆராய்ந்து சொல்லுகின்ற அறிவே ஆன்மா என்று இதுல இந்த ஒரு அதிகரணம். இந்த அதிகரணத்தை விளக்குவதற்காகத்தான் எடுத்துக்காட்டுவேன்பா, பாட்ட பாருங்க. அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உள்ளது அதுவே நீ. அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம் போல் காட்டலால் சார்மாயை நீ அல்லை தற்பரமும் அல்லை தனி. அற்புதமான பாடல், ஒவ்வொரு வரியிலையும் வந்து ஞானத்தை அள்ளி 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 வழங்குறார் மெய்கண்டர். இந்த ஒரு ஞான நூலுக்கு நிகரான நூலை இது உலகம் கண்டதில்லை இதுவரை. இந்த தமிழகத்துல தமிழகத்தினுடைய நாகரிகத்தினுடைய அணத்தினுடைய தாரம்னு சொல்றாங்க சிவஞான போது. இதுல இருந்து நீங்க எவ்வளவுதான் தோண்டி எடுத்தாலும் அந்த கருத்துக்களை முழுசா வெளியில கொண்டு வரணும் நம்மளால சொல்ல முடியாது. மாவாடியம் ஒன்றுதான் இதுவரையிலும் அந்த கருத்துக்களை மிக அதிகமாக நமக்கு வெளியே கொண்டு வந்தது. சரி, இப்ப பாட்டை பார்க்கலாமா? அனைத்தும் நின்று அன்று அன்று என விட்டு, அனைத்தும் நின்று. இந்த நம்ம உடம்புல எவ்வளவோ பொறிகள் இருக்கின்றன, என்ன இருக்கு, உடல் இருக்கு, ஐந்து பொறிகள் இருக்கின்றன. ஐந்து பொறிகள் என்ன, கண்ணு காது மூக்கு நாக்கு வாய், ஐந்து பொறிகள், மனம் முதலிய அந்த கரணங்கள். எல்லாவற்றிலும் ஆன்மா உயிரானது கலந்து இருக்கிறது, எல்லாவற்றிலும் கலந்து அது செயல்படுகிறது. அதனுடைய இருப்பு இல்லை என்றால் மனம் வேலை செய்யுமா, மனம் வேலை செய்யுமா, கண்ணு வேலை செய்யுமா, மூக்கு வேலை செய்யுமா, செய்யாது. அதனால எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறது. அப்படி கலந்து நிற்கின்ற உயிரானது அன்று என்று என விட்டு, அன்று என்று இல்லை இல்லை இது இல்லை இது இல்லை என்று ஆராய்கிறது. பின்பு ஒவ்வொன்றாக இது நான் என்று இது நான் என்று என்று ஒவ்வொரு கருவியாக நீக்கிச் சென்று ஆராய்கின்ற அறிவு ஒன்று இருக்கிறது. அந்த அந்த உயிரானது எப்படி அறிகிறதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்த சூத்திரத்தில் இதை பற்றி விளக்கம் வருகிறது. அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உள்ளது. நம்ம உயிர் அறிவதற்கு கடவுள் இந்த எந்திரத்தை அமைத்திருக்கின்ற முறையை நீங்க பாத்தீங்கன்னா கண் கலங்கிருவீங்க. ஏனென்றால் இந்த உயிர் அறிவதற்கு நேரா எந்த செய்தியும் உள்ள வராது, அலை அலை அலையாக ஒரு இடத்துல அவன் தட்டி விட்ட செய்தி விடயம் நமக்கு வெளியில கிடைக்குது. அந்த விடயம் நமக்கு எப்படி உயிருக்கு வந்து சேருவது என்பதை இந்த ரெண்டு சூத்திரத்தை நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா அந்த அறிவு நமக்கு எப்படி வருகிறது என்பதை விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நம்மெல்லாம் ரொம்பவும் அப்படி பிரமித்து போகின்ற அளவுக்கு அவர் சொல்லுகின்றார். நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் இயக்குவது அக்கரங்கள் அக்ஷரங்கள். அதாவது ஓங்காரம் இருக்கிறதே, ஓங்காரத்துக்கு அஞ்சு கலைகள் இருக்கின்ற அஞ்சு எழுத்தாக சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம்னு அத சொல்லலாம். சமஷ்டி என்றால் அது ஓங்காரம் ஓம். அதை விரித்து சொன்னோமானால் அதுல அகரம் உகரம் மகரம் நாதம் விந்து நாதம் அஞ்சு எழுத்துக்கள் இருக்கும். இந்த பிரணவ கலையில் உள்ள அஞ்சு எழுத்துக்களும் அஞ்சு இந்திரியங்களை இயக்குகிறது. அந்த பிரணவ கலைகளை இயக்குவதற்கு அதிதேவதைகள் இருக்கிறார்கள். இறைவன் அந்த அந்த இயக்கிறதுக்கு அதிதேவதைகளை நியமித்திருக்கிறான். அதை விரிவா அடுத்த சூத்திரத்துல அந்த செய்தி வருகிறது. உங்களுக்கு குறிப்பை மட்டும் சொல்றேன். ஆகவே இந்த ஐந்து எழுத்துக்களின் வழியாக இந்த உலகத்தை நாம் உணர்கிறோம். அச்சரங்கள் நம்முடைய புலன்களை இயக்கி நாம் இந்த உலகத்தை உணர்ந்து கொள்கிறோம் என்ற அளவுக்கு இப்ப பாத்துக்கலாம். ஆகவே இப்போ இந்த உயிரானது எவ்வாறு அறிகிறதுனா, இந்த பிரணவத்தினுடைய ஐந்து கலைகள் இருக்கிற அகர உகர மகர விந்து நாதம் ஆகிய ஐந்து எழுத்துக்களை இயங்க இந்த புலன்களின் வழியாக நாம் எல்லா அனுபவங்களையும் அடைகிறோம். இந்த உயிர் இவைகளை கருவியாக பயன்படுத்துகிறது. கருவியாக பயன்படுத்தி அந்த உயிரை என்ன செய்கிறதுனா, அதுதான் உன்கிட்ட இருந்து நீ சூன்யவாதம் சொல்லுகிறாயே இல்லை இல்லைன்னு சொல்றாயே, அந்த அறிகின்ற உயிர் தான் இது இல்லை 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 என்று எல்லாவற்றையும் உன்னம் இருந்தது சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதையே நீ இல்லைன்னு சொல்றிய சொல்லலாமா? ஆகவே அதுவே நீ. ஆகவே அந்த சூக்கு பஞ்சாக்கரமாகிய அகர உகர மகர விந்துநாதமாகிய எழுத்துக்களின் மூலமாக இந்த உலகத்தை அறிகின்ற அந்த உயிர் இருக்கிறதே அதுதான் நீ. இப்படி ஆராய்ச்சியின் அறிவுதான் நீ. அது நீ, அற்புதமான ஒரு சொல்லு அது நீ. அப்படி ஆராய்ந்த அறிவுதான் ஆன்மாவாகிய நீ. நீ எது அல்ல அப்படின்னா, இந்த ரெண்டு சூத்திரங்கள்ல முதல் ரெண்டு சூத்திரங்கள்ல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கு. என்னென்ன விஷயம் சொல்லியிருக்குன்னா, அப்ப அது அல்லன்னா நான் யாரு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஆகவே நான் சூனியம் அல்ல, நீ ஆராய்ந்த அறிவு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப முதல் சூத்திரத்துக்குள்ள கடவுளா நான், ரெண்டாம் சூத்திரத்துக்குள்ள பாசமா நான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கேட்டீங்கன்னா, ரெண்டாம் சூத்திரத்துள்ள மாயை சார் மாயை நீ அல்லை, நீ பாசமும் அல்ல. மூணு பொருள் இருக்கிறதுல ஒரு பொருள் நம்ம. ரெண்டு சூத்திரத்துல ஒண்ணு சொல்லியிருக்கோம். இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி நீதான் அப்படி ஆராய்கின்ற அறிவுன்னு சொன்ன உடனே, அப்ப நான் வந்து பாசமா அல்லது நான் இறைவனா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில்னா, சார்மாயை சார்மாயை அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம் போல் காட்டலால், மாயையா நான், மாயை நீ அல்ல, சார்மாயை அல்ல, நீ சார்மாயை கிடையாது. இந்த மாயை உனக்கு எப்படி பயன்படுகிறது என்றால், இந்த கண்ணுக்கு பார்க்கின்ற சக்தி இல்லாத பொழுது அதற்கு கண்ணாடி போட்டு இந்த உலகத்தை தெளிவாக பார்க்கிறோம் இல்லையா, அதுபோல ஆணவ மனத்தினால் மறைக்கப்பட்ட இந்த ஆன்மாவாகிய உனக்கு இந்த மாயாலாகிய உடம்பு உனக்கு எதுக்கு கிடைச்சிருக்கு? உலகத்தை தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு கருவியாக கிடைச்சிருக்கு. கண்ணாடி எப்படி தெளிவாக காட்டுதோ அதுபோல உலகத்து அனுபவத்தை நமக்கு காட்டுவதற்கு எது பயன்படுகிறது? நம்முடைய உடம்பு பயன்படுகிறது. ஆகவே இந்த மாயை நீ இல்ல, இந்த உடம்பு நீ இல்ல, சூனிய நீ அல்ல, இந்த உலகத்தை சரியாக பொருட்படுத்துவதற்கு உனக்கு ஒரு கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கருவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண போற ஒரு முள்ளு மரம் இருக்கு, அந்த முள்ளு மரத்தை போய் கையால ஒடிக்க முடியுமா? ஒரு கருவி வச்சிருக்கோம், அறிவாளோ கத்தியோ ஒண்ணு வச்சிருக்கோம். அப்ப அந்த கருவி பயன்படுகிறது இல்லையா? அது போல இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு கருவியாக பயன்படுவது எதுன்னா இந்த உடல். ஆகவே நீ மாயை அல்ல. இரண்டாவது சூத்திரத்தில் சொல்லப்பட்ட பாசம் நீ அல்ல. அந்த மாயை எப்படி பயன்படுகிறதுனா, அது கண்ணாடி போல உனக்கு இந்த உலகத்தை அனுபவத்தை தெளிவாக காட்டுவதற்கு கொடுது. ஆகவே நீ மாயா காரியங்கள் நீ அல்ல, நீ ஆக மாட்டாய், தர்ப்பரமும் அல்ல. ரெண்டு முதல் சூத்திரத்தில் சொன்ன சிவபெருமான நான் அப்படின்னு கேட்டா, தர்ப்பரம் தன்னுக்கு மேலானது, தன்னுன்னா நான் உயிர், உயிருக்கு மேலானது, பரம்னா மேலானது. அப்போ அந்த தர்ப்பரமும் நீ அல்லை, இதற்கு வேறான ஒருவன் நீ இருக்கிறாய். நீ சிற்றறிவு படைத்தவன், நீதான் இவற்றை எல்லாவற்றையும் இது இல்லை இது இல்லை இது இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறாயே உன்னுடைய உயிருக்குள்ள இருந்து. இது ஆன்மா இல்ல ஆன்மா இல்ல ஆன்மா இல்ல ஆராய்ச்சி பண்ணி துணிஞ்சு சொன்னியே, அப்படி ஆராய்ந்ததும் துணிந்து உரைத்தலும் நீதான், அதுதான் ஆன்மா, அது உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கிறது என்று முதல் அதிகாரத்து மூலம் சொல்லுகின்றார். பதி பாசம் என்னும் அந்த இரண்டின் வேறாகிய நீ ஒரு தனிப்பொருள். இப்ப நம்ம இன்னும் மேல சூத்திரம் போகும்பொழுது தனிப்பொருள் எப்படின்னு பாத்துக்கலாம். நீ பாசமாக மாட்டாய், பரமமாக மாட்டாய், நீ ஒரு தனிப்பொருள். நமக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கிறது, பதிக்கு என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது, பாசத்துக்கு என்று ஒன்று இலக்கணம் இருக்கிறது. அதனுடைய இலக்கணம் இந்த இலக்கணம் பொருந்தாது. அப்படின்னா நம்ம வேற பொருள், பாசம் வேற பொருள், பதி வேற பொருள். ஆகவே மூன்றும் தனித்தனி பொருள்கள் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். ஆகவே இந்த முதல் அதிகரணத்தின் மூலமாக ஆன்மா சூன்யம் அல்ல, சூன்யத்தின் வேறாக ஆன்மா என்பது இந்த உடலுக்குள்ளே இருக்கிறது என்று அவர் நிலைநாட்டி விட்டார். ஒரு ஆள் போயிட்டான், இப்ப நம்மகிட்ட தர்க்கம் பண்ணவன் ஆன்மான்னு ஒண்ணு கிடையாது சூன்யம் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னவன் நம்மளை விட்டு தோல்வி அடைந்து சென்று விட்டான். அடுத்தது சூல தேக ஆன்மவாத மறுப்பு அதிகரணம். இது உலகாயுதர் அடுத்தவன் முதல்ல வந்து மாத்திமிகன் வந்தான். இப்ப அடுத்தவன் என்ன சொல்றான், உலகாயுதன். உலகாயுதன் வெல்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் நிஜம் போல இருக்கும், ஆனா மெதுவா நம்மளை வந்து மாயைக்குள்ள மாட்டி விட்டு மேலும் அறியாமைக்குள்ள ஆழ்த்தக்கூடிய பெரும் திறமை படைத்தவன். அவன் சொல் அலங்காரமான பேச்சுக்களை எல்லாம் பேசுவான். உலக சுகம்தான் சொர்க்கம், நல்லா இன்னைக்கு அரிசியோட சாப்பிட்டுட்டுன்னா உனக்கு சொர்க்கம் வந்துருச்சு, இன்னைக்கு திருமணம் பண்ணி இல்லற வாழ்க்கை நடத்தினா அது சொர்க்கம் உனக்கு, எதிரா நரகம்னா வைத்திய வலி வந்துச்சுன்னா அது நரகம் ஆகும். அவனுக்கு சொர்க்க நரகம்லாம் இங்கே இருக்கு. அவன் கண்ணால பாக்குற எதையுமே கண்ணால பாக்காத எதையுமே ஒத்துக்க போறது கிடையாது. அவன் ஐந்து பூதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம், அவன் ஐந்து விஞ்ஞானமே கண்டுபிடிச்சிட்டு ஐந்து பூதம் இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்லுவான், கண்ணால் ஆகாயத்தை பார்த்துருக்கோம் நம்ம இல்ல இல்ல அப்படி கிடையாது அப்படின்னு. எத்தனை பூதம் இருக்குது அவனுக்கு, நாலு பூதம் இருக்கு அவனுக்கு. மண்ணு தண்ணி நெருப்பு காத்து மேல படுறதுனால கொஞ்சம் ஒத்துக்கலாம் அப்படிங்கிறான். அவன் நல்லா ஒத்துக்க மாட்டான், கொஞ்சம் ஒத்துக்கலாம் ஏன்னா மேல படுது காத்து மூச்சு போயிட்டு வருது இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் அறகுட மனசா இவன் என்ன சொல்லுகிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் தான் ஆன்மா. இதுக்கு ஒரு அறிவு இருக்கு, எப்படி அறிவு இருக்குன்னா ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆன்மா அந்த உடல் தான் ஆன்மா. உடம்பு செத்து போச்சுன்னா ஒன்னும் போயிடுச்சு, ஆன்மான்னு ஒண்ணு கிடையாது. மறுபிறவி ஆகுது, அறிவு இல்லாத இருக்கிறத வந்து அனுபவிச்சுட்டு போடா. ரொம்ப பேர் அப்படிதான் இருக்கும், துண்ணூறு பூத்திக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு சிவாய நம்ம சொல்லிக்கிட்டு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிக்கிட்டு நம்ம அப்படிதான் இருக்கோம். நமக்கு பேரு சைவன்னு பேரு, அவன் உலகாயுதன்னு பேரு தெளிவா வச்சிருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கண்ணால் காணுவதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இருக்கிறத உனக்கு குடிக்கணும்னு தோணுச்சா நல்லா குடிப்பா, சந்தோஷமா இருக்கு. ஏன் அதை வேணான்னு சொல்ற, நீ வேணாம்னு சொல்ற அறநூல்கள்லாம் அதெல்லாம் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உலகாயுதம் வேணுங்கிறவங்க சாப்பிடலாம், வேணுங்கிறவங்க சுகபோகத்தை அனுபவிக்கலாம், உடம்பு போனா போயிட்டு போ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உயிர்னு ஒண்ணு கிடையாது, நீ நல்ல செஞ்சாலும் கெட்ட செஞ்சாலும் உனக்கு ஒரு தண்டனையும் கிடையாது. அதான் அவனுடைய கொள்கை உலகாயுதன். அவன் என்ன சொல்றான், இந்த உடம்புதான் ஆன்மா அப்படின்னு சொல்றான். ஒரு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் சும்மா ஒண்ணு வெத்து வெட்டு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வெத்தல பக்கம் போடுறீல்ல, போடுறியா? நீ என்ன போடுற, பச்சை இலையா ஒண்ணு போடுற, பச்சை கலர் பாக்கு பிரவுன் கலரா இருக்கு, சுண்ணாம்பு வெள்ளை கலரா இருக்கு, இந்த மூணையும் சேர்த்தா சேப்பு ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி இந்த உடல்ல இருக்க கருவியெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா அறிவாய் உனக்கு தோணும். ஆனா அது கிடையாது, உடம்புதான் உயிர் அப்படிங்கிறான். இந்த தேகத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. தேகம் போச்சுன்னா உயிரும் கிடையாது, அதுக்கு மேல உயிர் இல்லைன்னா ஒன்னும் அனுபவிக்கிறது சும்மா. நரகம் தான் இங்கேயே இருக்க, வைத்தியலி வந்ததுன்னா நரகம், கேன்சர் தான் நரகம், சோகத்தை அனுபவிச்சா சொர்க்கம் இங்கே இருக்கு, எல்லாமே இருக்கு, அவ்வளவுதான் அப்படி சொல்லுவான். அவர் சொல்றாரு, எனது உடல் என்றலின் ஆன்மா உடல். அது அவன் சொல்றத வச்சு அந்த கருத்தை வச்சு எனது உடல் என்ன சொல்ற, அப்ப எனதுங்கிறது எது? நீ சாதாரணமா எனது உடல் தானே சொல்ற, யாராவது யார் உடம்பு, நான் உடம்பு, நான் கை, நான் கால், யாராவது சொல்றானா, சொல்றாங்களா யாராவது? பேச்சு வழக்கிலே பார்த்தா எனது உடம்பு, எனது கால். அப்ப எனதுங்கிறது என்ன? இதற்கு அப்பாலே அறிவுடைய ஒரு பொருள் இருக்குன்னு நீனே நினைக்கிறீங்களா? இவன் உலகாயுதம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டீங்கன்னா, உலகாயுத நூல் படிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு காரியம் பார்த்துட்டு இருந்தான், மனைவிதான் உயிர் என்னுடைய உயிர், இந்த சொத்துக்கள் தான் என்னுடைய உயிர். அவனுக்கு பிற வெளியில இருக்கிற எல்லா பொருளையும் அவன் உயிர் நினைச்சுக்கிட்டான். உலகாயுத நூல் படிச்ச உடனே அதெல்லாம் அவன் உயிர் இல்லப்பா, அதெல்லாம் பிரிதின் கிழமை, வேறு பொருள், உனக்கு அப்பாற்பட்ட பொருள் அப்படின்னு உலகாயுத நூல் அவனுக்கு சொல்லிச்சு, அதனால அதெல்லாம் விட்டுட்டான். அதே மாதிரி இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் பருத்தேன், நான் நல்ல மொத்தமா இருக்கேன், நான் மெலிஞ்சு போயிட்டேன், நான் சிவப்பன், நான் கருப்பன் அப்படின்னு சொல்றமே, அதனால நான் என்பது இந்த உடல் தான், நான் என்பது இந்த உடல் தான் ஆன்மா அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொல்வதற்குரிய காரணம் என்ன தெரியுமாப்பா, நீ பல்வேறு பிறவிகளாக உடலையும் உன்னையும் இணைத்து வைத்தே நீ சிந்தித்திருக்கிறாய். உடலும் நீனு வேற வேறுன்னு நினைச்சுக்கிட்டு இல்ல. எப்படி உனக்கு வேறையா இருந்த மனைவி சொத்துக்கள் எல்லாம் ஒன்னதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்து இப்ப வேற நினைக்கிறியோ, அதுபோல இவைகளும் உன்னை உன்னிடமிருந்து வேறானவைகள் நீ அறிவு சொரூபமானவன். நீ சாதாரண வழக்கிலேயே பார்த்தா நம்ம என்ன சொல்றோம், என்னுடைய கால், என்னுடைய கை, என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப எங்க என்பது இங்க எங்க எதை குறிக்கிறது, உயிரை குறிக்கிறது, உயிரைத்தான் குறிக்கிறது. ஆகவே அப்படி என்று சொல்லக்கூடிய இயற்கையிலேயே எல்லாரும் அதை பயன்படுத்துவோம். நான் உடல் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா, நான் உடல், நான் உடம்பு, நான் தான் கை, நான் தான் கால்னு சொல்றது கிடையாது. என்னுடைய உடம்பு, என்னுடைய கை, என்னுடைய கால்னு தானே சொல்றோம். அப்ப என்பதற்கு பொருளாக இருக்கக்கூடிய அறிவுதான் உன்னுடைய சொரூபம், உடலுடைய சொரூபம் இல்லை. அவன் சொன்ன வார்த்தை எனது உடல் என்றாலே ஆன்மா, எனது உடல்னு அவன் சொன்னான். நீ எனது உடல் என்று சொல்லுகிறாயே, அப்ப அந்த உடலையே உடமையாக உடையது ஒன்று இருக்கிறது, அறிவுடைய சுரூபமாக உன்னிடம் இருக்கிறது, அதுதான் ஆன்மா என்று அவனுடைய சொல்லை வைத்து அவனை மறுத்தார். என் கணவன், என் மனைவி என்று கூறுவது போல என் கை, என் கால் என்று உரிமை பொருளில் கூறி நிற்பது உண்டம் ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆன்மா. இதுக்கு எடுத்துக்காட்டு வேண்பா, எனது என்ற மாட்டின் எனது அலாது என்னாது, உனது அலாது உன் கை கால் யாக்கை எனது என்றும் என் அறிவது என்றும் உரைத்து நீ நிற்றிகான் உன்னில் அவை வேறாம் உணர். உன்னில்னா ஆராய்ந்து பார்த்தால், உன்னினால் சிந்தித்து பார்த்தால் அப்படின்னு பொருள். எனது அலாது என்னாது, நீ முதல்ல என்ன சொல்லியிருந்த, இயற்கையில் உனக்கு உரியதாகாமல் செயற்கையாக உன்னை வந்து பொருந்தியது என்னன்னா, இயற்கையா உன்ட்ட ஒண்ணு இல்ல, செயற்கையா உன்ட்ட வந்து பொருந்தி நீ விலை கொடுத்து வாங்கினா நிலம் வந்துச்சு, நீ திருமணம் செய்து கொண்டாய் மனைவி வந்தா, நீ திருமணம் செய்து கொண்டாய் கணவன் உனக்கு வந்தான், இதெல்லாம் உன்னிலிருந்து வேறாகிய இந்த பொண்ணு, பொருள், மனைவி, கணவன் எல்லாவற்றையும் எனதென்று நீ முதல்ல நினைச்சிட்டு இருந்த, இப்ப நீ உலக கற்றுக்கொண்ட பிறகு இவைகளெல்லாம் உன்னிடந்து வேறன்னு நினைச்சிட்டு இல்லையப்பா, அதுபோல அந்த அதோட நீ ஒற்றுமைப்பட்டு நின்றாய். அப்ப ஒற்றுமைப்பட்டு நிற்கும் பொழுது என்ன நிகழ்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் உயிரே அதுல வச்சிருப்பான், செல்வத்துல வச்சிருப்பான், அதுக்கு ஏதாவது அழிவு நேர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, இவன் என்ன பண்ணுவான், அந்த செல்வத்தின் மேல் உயிரை வைத்திருப்பதனாலே, தன்னுடைய முழு கவனத்தையும் வைத்திருப்பதனாலே அந்த பொருளுக்கு ஏதாவது அழிவு நேர்ந்தால் இவனை கடுமையாக இவனை பாதிக்கும், இவன் கவலைப்படுவான், சில சமயம் இவனே அவனே போய் சேர்ந்துருவான் இல்லையா. அதோடு ஒற்றுமை பெற்று அதெல்லாம் அவ்வளவு மனதை நீ பல பிறவிகளாக இந்த உடலும் உடவைகளை எல்லாம் ஒண்ணுதுன்னு நினைச்சிருந்ததுனால ஒற்றுமை பெற்று உன்னை உரிமை கூறி நின்றாய். இப்போ நீ அறிவு தெளிந்த பிறகு அதெல்லாம் உன்னிடந்து வேறானது அப்படிங்கறத நீ தெரிந்து கொண்டாய். உலக நூல் கற்ற பிறகு உனது அல்லாத இயற்கையில் உன்னோடு ஒன்றாக இல்லாது பின்னொரு காலத்தில் உன்னோடு வந்து இயைந்து நிற்பனவாகிய அதே மாதிரிதான்ப்பா, எப்படி மனைவி உனக்கு வந்தாலோ, எப்படி செல்வம் உனக்கு வந்ததோ, பவுன் வந்ததோ, நிலம் வந்ததோ, அதுபோல உனக்கு உன்னுடைய காலும் கையும் உடம்பும் உனக்கு வந்து சேர்ந்ததுதான், முதல்ல உன்னோட அதெல்லாம் இல்லை. ஆகவே உனது கை, கால், உடம்பு அதெல்லாம் வந்து சேர்ந்தது, நீ என்ன சொல்றப்போ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்க, உன்னோட உடம்பு தான் நான் சொல்றேன் இல்ல, அதெல்லாம் உன்னுடைய உயிருக்கு உடைமையாக வந்தவைகள், அவைகள் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கருவிகள், அவைகள் அனைத்தும் கடப்பொருள்கள். நம்ம இந்த இந்த எத்தனை பேர் பேசுறான் பாருங்க, அத்தனையும் ஒரே வார்த்தையில நம்ம அடைக்கலாம். ஏனென்றால் மாயிலிருந்து தோன்றிய எல்லா பொருளும் என்ன, ஜடப்பொருள்கள். ஆகவே அவன் சொல்றான் உடம்புதான் ஆன்மாங்கிறான், நம்ம உடனே சொல்லலாம் இதெல்லாம் சடப்பொருள்கள், அறிவில்லாத பொருள்கள். ஆகவே அறிவுடைய பொருளாகிய உயிர் வேற, இந்த உடம்பு வேற அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவன் சொல்லுகின்ற அந்த கருத்தின் மூலமாகவே அவனை மறுக்கிறார். அப்ப உடம்பு நான் அல்ல என்று சொல்லுவதனாலே என்னுடைய உடம்பு தான் உயிர் என்று சொல்லுவது, என்னுடைய என்று சொல்லுவது அந்த இடத்துல உடம்பை உடமையாகிய உயிர், உயிரைத்தான் நீ சொல்லுகிறாய். ஆகவே உயிர் என்பது உடம்புக்கு வேறாக இருக்கிறது, உடம்புக்கு வேறாக உயிர் என்பது ஒன்று உண்டு, அதான் சொல்கிறார். என் அறிவு என்றும் உரைத்து நீ நிற்றி, ஆகவே அவ்வாறு நீ சொல்லுகின்றாய், அப்படி உன்னில் நீ ஆராய்ந்து பார்த்தால் அவை வேறாம் உணர். ஆகவே நீ ஆராய்ந்து பார்த்தால் இந்த உடல் நீ அல்ல, இந்த உடல் உயிர் அல்ல, அவைகளை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவைகளெல்லாம் கடப்பொருள்கள், அவைகளுக்கு உனக்கு வேறானவைகள், ஒரு காலத்தில் உனக்கு வேறாக இருந்த மனைவி, சொத்து, முயலிகளை வேறென்று நீ மற்றொரு உணர்ந்திருக்கிறாய். அதுபோல உன்னுடைய ஞானத்தை பெறுவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த கருவிகள் நீ உன்னதென்றே நினைக்கிறாய், நீ என்றே நினைக்கிறாய், அவ்வாறு அல்ல, அவைகள் வேறு நீ வேறு, ஆகவே இந்த உடம்பு நீ அல்ல என்பது இந்த இரண்டாவது அறிஞருடைய கருத்து. நம்முடைய அடியவர் பெருமக்கள் இத பல பாடல்கள் நிறைய இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த ஒரு அதிகரணத்துக்கே நம்ம அவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம். திருக்குறள் சொல்லியிருக்கார், உடம்பு வேறு உயிர் வேறு அப்படின்னு. உடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே, உடம்போடு உயிருடைய நட்பு. இறந்து போறோம், இறந்து போனோம்னா எப்படி உயிர் போகுதுங்கிறத சொல்லுகின்றார். அந்த கூட்டிலிருந்து பறவை பறப்பது போல, எது கூடு, இந்த உடம்பு, கூட்டிலிருந்து பறவை பறப்பது போல உடம்பிலிருந்து உயிர் பறந்து போகிறது. உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே, உடம்போடு உயிருடைய நட்பு. இருக்கும் குருவி அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கும், கூட்டுக்குள்ள எப்ப நினைக்கதான் பறந்து போடும். அதுபோல இந்த உடம்பிலே வினை வயப்பட்டு எவ்வளவு காலம் இந்த உடம்பிலே உயிர் இருக்க வேண்டுமோ இருக்கும், அது இருந்த பிறகு, காலம் முடிந்த பிறகு உயிர் பறந்து விடும். ஆக உடம்பு வேறு உயிர் வேறு, திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அடுத்தது இன்னொரு நம்முடைய என்பினால் கழி நிறைத்து, இந்த உடம்பே ஒரு ஒரு வீடு போல அமைத்து சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர். என்பினால் கழி நிறைத்து, கழின்னா குச்சி, பழங்காலத்து வீடு, இப்ப ஒட்டு வீடு எல்லாம் கிடையாது, மோல்டு போடுற வீடு கிடையாது. என்பினால் கழி நிறைத்து, என்பாகிய அந்த சாரத்தை போட்டு, குச்சிகளை போட்டு இறைச்சி மண் சுவர் எரிந்து, இறைச்சினால பக்கச்சுவர்கள் எல்லாம் எழுப்பி, நம்மில்லம் புன்புலால் நாறு தோல் போர்த்து, என்ன தோல் அது, நாறு என்ற தோல், புன்புலால் நாறு தோல் போர்த்து பொல்லாமையான் முகடு கொண்டு. அதுக்கு முகடு என்ன, பொல்லாமை, பொல்லாமையே முகடா வச்சு வச்சிருக்கு. முன்பெல்லாம் ஒன்பது வாசலார் குரம்பையின் மூழ்கிடாதே, இதுக்குள்ள மூழ்கி போயிடாதப்பா, இதுக்குள்ள மயங்கினால் உண்மையை நீ உணர முடியாது, உன்னை உண்மை மக்கள் இந்த புலன்களை அழைத்து செல்லாது, அதனால இதிலிருந்து நீ வெளியில வர வேண்டும். குரம்பையின் மூழ்கிடாதே, என்ன செய்யணும், அன்பனாரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, நீ மயங்கி இந்த உலகத்திலே மையல் மயங்கி அறிய மயங்கி நிற்க வேண்டாம், இறைவனை தொழுது நீ ஞானத்தை அடையலாம், ஆரூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தொழுது நான் ஞானத்தை அடையலாம் அப்படின்றார். அப்பர் பெருமான் அந்த அந்த செய்தி மட்டும் சொல்றேன், இருகால் குரம்பை இது நானுடையது, இது பிரிந்தால் தருவாய் எனக்கும் திருவடிக்கு ஓர் தலைமறைவே. இருகால் குரம்பை, ரெண்டு காலம் நட்டு வச்சு மேல ஊடு வீடு கட்டிருக்கு, இது நானுடையது, இது உள்ள இருக்கும் பொழுது இறைவனை அறியாமல் இது வாழக்கூடியதனால நாணத்துக்குரிய இந்த உடலை பிரிந்தால் எனக்கு நீ என்ன தரணும், உன்னுடைய திருவடிக்கு எனக்கு ஒரு தலைமறைவு. அப்ப உன்னுடைய திருவடிக்கு எனக்கு ஒரு தலைமறைவு தரணும், எனக்குங்கிறது என்ன, உயிர். ஆகவே உடல் வேறு உயிர் வேறு என்பதை நம்முடைய ஞானிய பெருமக்களும் சொல்லியிருக்கிறார்கள். கரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, மணிவாசகம். உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர்தன் தருடு போற்று. சுந்தர பெருமான் ஊன் உடல் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே, இதெல்லாம் உடம்பு வேற உயிர் வேற அப்படிங்கிறதுக்கு உரிய கருத்துக்கள். நரம்பினோடு எலும்பு கட்டி நசையினோடு இசை ஒன்று இல்லார் குரம்பையில் குடியிருந்து குலத்தினால் வாழமாட்டேன், விரும்பிய கமடும் புண்ணை மாதவி தொகுதி என்றும் அரும்புவாய் மலரும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே. இந்த உடலுக்குள்ள இருந்து வாழ்வதற்கு நான் அஞ்சுகிறேன் பெருமானே, உன்னுடைய திருவடி வந்து அடைந்து நான் சாஸ்வதமான நிலையான இன்பத்தை பெற வேண்டும். உதிரநீர் இறைச்சி குப்பை எடுத்தது மல குகை மேல், இது மலமாகிய குகையா, உதிரநீர் இறைச்சி குப்பை, இதுக்குள்ள என்னென்ன கிடக்க, குப்பை தொட்டி. உதிரநீர் இறைச்சி குப்பை எடுத்தது மல குகை மேல், வருவதோர் மாயக்கூரை வாழ்வதோர் வாழ வேண்டேன். ஆக இந்த மேற்கோள் எல்லாம் என்ன சொல்லுங்க, உயிர் வேறு உடல் வேறு. ஆகவே இந்த தேகான்மவாதியை நாம் வருகிறோம், உடல் உயிரினுடைய உடைமை. அதை சாதாரண வார்த்தையில நம்ம சொல்றோம், எனது உடல், எனது கை, எனது கால் என்று சொல்லும் பொழுது எனது என்பது இங்கு உயிரைத்தான் குறிக்கிறது. ஆகவே உடலுக்கு வேறாக உயிர் என்பது ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த அதிகரணம் இரண்டாவது அதிகரணம் சொல்லுகிறது. எனது உடல் என்றலின் ஆன்மா உள்ளது.